குதிகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் எழுத்தாளர் பிரபஞ்சனின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மேலை சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஆய்வு நெறியாளர் திரு முனிவர் பொன் கதிரேசன் அவர்கள் எழுத்தாளர் பிரபஞ்சனின் படைப்புகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சரித்திர கதையையே படித்துக் கொண்டிருந்த தமிழ் வாசகர்களுக்கு வானம் வசப்படும் மானுடம் எழும் என்ற தனது கதைகளின் மூலம் எளிய மக்களின் முகங்களை கதைகளில் கண்டு ரசிக்கும் அனுபவத்தை தந்த மற்றும் மனிதனை மனிதனுக்கு உணர்த்துவதை தவிர இலக்கியத்திற்கு வேறொரு வேலையும் இல்லை என்று சொல்லிய எழுத்தாளர் பிரபஞ்சன் பிறந்த தினமான இன்று எழுத்தாளர் பிரபஞ்சன் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர புதுக்கோட்டை மாவட்டம் மேலை சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் ஆய்வுத்துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் ஆய்வு நெறியாளர் முனைவர் பொன் கதிரேசன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம் ஐயா.
தமிழ் கொண்டாடிய தமிழ் எழுத்துலகம் மிகவும் போற்றிய பிரபஞ்சன் பற்றிய வாழ்க்கை வரலாறு குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
போற்றுதலுக்குரிய உலகம் போற்றுகின்ற தமிழாய்ந்த சிந்தனையாளர்கள், முன்னோடிகள், சான்றோர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான சான்றோர்கள் உருவெடுத்து கருத்துக்கள் மூலமாக கருவெடுத்து பிறப்பெடுத்து சிறப்பெடுத்திருக்கிற ஆன்றோர்களை பேசுவதிலே பெரும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் பிரபஞ்சன் அவர்கள் பற்றிய சில கருத்துக்களை நம்முடைய புதுமைப்படுத்தி வருகின்ற புதுகை பண்பலை நிகழ்வில் பேசுவதிலே பெரும் மகிழ்வு கொள்கிறேன். பிரபஞ்சன் என்பவர் புதுச்சேரியிலே பிறப்பெடுத்தவர். மிக சிறப்பான தன்னுடைய வாழ்வியலை அவருடைய இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம் என்பதாகும். இவரது தந்தை வந்து ஒரு கள்ளுக்கடை வைத்திருந்தார். புதுச்சேரியிலே பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நான் படித்த தஞ்சாவூர் கரந்தை கல்லூரியிலே அவர் புலவர் பட்டம் பெற்றிருக்கிறார். நான் படித்த என்பதை விட பிரபஞ்சனை போன்ற பல்வேறு சாதனையாளர்கள் படித்த கரந்தை கல்லூரியிலே நானும் பீலிட் என்ற பட்டம் பெற்றிருக்கிறேன் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தஞ்சாவூரிலே ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் பிரபஞ்சன். குமுதம், ஆனந்தவிகடன், குங்குமம் ஆகிய வார இதழ்கள் எல்லாம் பணிபுரிந்தார். 1960களிலே இவரது முதல் சிறுகதை என்ன உலகமடா என்ற ஒரு சிறுகதையை எழுதினார். அதுவும் அந்த பரணி என்னும் இதழிலே அந்த கதை வெளியானது. சுயமரியாதை இயக்கத்திலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இவர். இதுவரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 46 புத்தகங்களுக்கு மேலாக, நூல்களுக்கு மேலாக படைத்திருக்கிறார். ஒரு சிறந்த படைப்பாளர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். 1995 இவரது வரலாற்று புதினம் என்ற ஒரு வானம் வசப்படும் என்ற நூலெல்லாம் மிக சிறப்பான பெருமையை கொண்டிருக்கிறது. புதினங்கள், 11 புதினங்கள் இருக்கிறார். வரலாறு சார்ந்த படைப்புகள் 3, குறுநாவல் 1, சிறுகதை தொகுப்புகள் 5, இப்படி நாடகங்கள் 3, கட்டுரைகள் 4 என்று பன்முக நோக்கில் பல்வேறு படைப்புகளை இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரபஞ்சனுடைய வாழ்க்கை வரலாறு உலக தமிழ் இலக்கிய வரலாற்றில் உன்னதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறு. அதை போற்றி பாதுகாப்பதும் அவர்தம் வாழ்வியல் சிந்தனைகளை சீர்திருத்த சிந்தனைகளாக சமூக வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதும் நம் கையில் தான் இருக்கிறது ஐயா.
ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. பிரபஞ்சன் அவர்கள் படித்த கல்லூரிகள் படித்த சிறப்பான நிகழ்வை பகிர்ந்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி ஐயா. அந்த வகையில் இலக்கிய துறையில் பயணித்து சிறப்பு பெற்ற பல்வேறு சாதனையாளர்களில் அனைவருமே ஏதோ ஒரு புனைப்பெயரில் தான் தனது இலக்கிய பணியாற்றுகிறார்கள். அந்த வகையில் பிரபஞ்சன் என்ற புனைப்பெயருக்கான காரணம் பற்றிய தகவல்களை சொல்லுங்க.
சிறுகதை எழுத்தாளர்கள் அல்லது படைப்பாளர்கள் என்று சொன்னாலே நிறைய பேர் தன்னுடைய பெயர்களை புனைப்பெயர்களில் தான் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வண்ணதாசன் என்ற புனைப்பெயர் வைத்திருக்கிறார்கள். கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரிலும், ஒரு கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து எழுதுவார், தன்னுடைய புனைப்பெயர்கள் கொடுப்பார். அது போல கூப்பார் ராஜகோபாலன் அவர் வந்து கூப்பாரா என்று சிறுகதை ஆசான் என்று அழைக்கப்படுகிறார். புதுமை புத்தன் கூட விருத்தாச்சலம் என்று பெயர் அவருக்கு, அவர் வந்து புதுமை புத்தன் என்று தன்னை வைத்துக் கொண்டார். அதே போல பாத்தீங்க என்று சொன்னால் அம்பை, அவர் வந்து எஸ் சி எஸ் லட்சுமி என்று பேர், அம்மா பேர். அவங்க வந்து அம்பை என்கிற ஒரு சிறப்பான முறையில அவர் வந்து பெயரை வைத்துக் கொண்டார். அதே போல மணி என்ற பெயரை வைத்திருக்கிற எழுத்தாளர் மௌனி என்று தன்னுடைய புனைப்பெயரை வைத்துக் கொண்டார். அதே போல வந்து வண்ண நிலவன், அவர் வந்து தன்னுடைய இயற்பெயர் வந்து ராமச்சந்திரன். அதே போல அசோகமித்திரன் வந்து அவர் பேர் தியாகராஜன், அவர் அசோகமித்திரன் என்று பெயரை வைத்துக் கொண்டார். கிருஷ்ணன் நம்பி என்பவர் வந்து அவர் பெயர் அழகிய நம்பி, அவர் பேர் இயல்பான பேர். இப்படி சுஜாதாவுக்கு கூட அவர் பேர் ரங்கராஜன் தான் என்று பேர். அதே போல வந்து தி ஜானகிராமன் அவர்களும் கூட தஞ்சை மாவட்ட பேச்சு நையாண்டி கதைகள் எல்லாம் பாடக்கூடிய தீஜா என்று அழைக்கப்படுகிறார் தி ஜானகிராமன் அவர்கள். பி எஸ் ராமையாவும் அதே போல. இது போல பல்வேறு கு அழகிரிசாமி கூட கி ராஜநாராயணுடைய இளமை கால நண்பர் அவரு, அவரும் வந்து புகழ் பெற்ற ஒரு சிறந்த, ஜெயகாந்தன் அவர்களும் கூட சிறந்த படைப்பாளர். இது போல பல்வேறு படைப்பாளர்கள் தங்களுடைய இயல்பான இயற்பெயரிலிருந்து ஒரு புனைப்பெயர், சிற்பி பாலசுப்ரமணியம், பாலசுப்ரமணியம் ஒரு பெயர், அவர் பேர் சிற்பி என்று வைத்துக் கொண்டார். ஏன்னா அவருடைய சிற்பி ஐயாவுடைய படைப்புகளை தான் நான் முனைவர் பட்டமாக பெற்று என்னுடைய ஆய்வு நெறியாளர் இப்பொழுது தற்பொழுது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே தமிழாய்வுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய எங்களின் முன்னோடி முனைவர் ஓ அலிபாவா அவர்கள், தமிழ் இளம் அறிஞர் அவர்கள் தான் என்னுடைய நெறியாளர். அவர் வந்து கூட பிரபஞ்சன் பற்றிய ஆய்வுகள், அதே போல சிற்பி ஐயா அவர்கள் கூட பிரபஞ்சனை பற்றிய சிறந்த கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பிரபஞ்சன் தன்னுடைய பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம் என்பதை பிரபஞ்சம் என்று புனைப்பெயர் வைத்துக் கொண்டார். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் கருத்துக்களாக கொண்டு வந்து கருத்தியல் ரீதியாக மக்களிடத்திலே கொடுத்து அதை மிக சிறப்பான அனுபவ ரீதியான வாழ்வியல் சிந்தனை சீர்திருத்த சிந்தனைகளாக கொடுத்து அவர்களை சிந்திக்க வைத்து வளமாக வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும். ஆகையினால் பிரபஞ்சத்தை பற்றி பாடிய முறையில் பிரபஞ்சன் என்னும் புனைப்பெயரிலே அவர் எழுதியிருக்கிறார். அத்தகைய பெருமையோடு அவர்களை நாம் பார்க்கின்றோம்.
மிகவும் அருமையாக சொன்னீங்க. நீங்கள் கூறியதைப் போலவே புனைப்பெயர் இலக்கியவாதிகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சொல்ல போனால் அந்த வகையில் பிரபஞ்சன் என்ற புனைப்பெயரை கொண்டு தமிழ் இலக்கியத்துறையில் எழுத்து பணியில் சிறந்து விளங்கிய பிரபஞ்சன் படைப்புகளின் புகழ் பற்றிய தகவல்களை சொல்லுங்க.
பிரபஞ்சனுடைய படைப்புகள் என்று வருகின்ற பொழுது அவர் ஒரு சிறந்த படைப்பாளி என்பதற்கு ஏற்கனவே நான் முன்பு கூறியதைப் போல அவர் ஒரு பல்வேறு கருத்தியல் சார்ந்த படைப்புகளை வழங்குகிறார். இக்கால இலக்கியங்களாக இருக்கக்கூடிய சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், இப்படி பன்முக நோக்கிலே அவர் சிந்திக்கிறார். அவர் அனைத்து தளங்களிலும் தன்னுடைய ஆற்றல் வாய்ந்த எழுத்தின் பெருமையை, எழுத்தின் சாதனையை நிகழ்த்திருக்கிறார். அவர் எழுதிய நூல்கள் புதினங்கள் என்ற நூல், வானம் வசப்படும், மகாநதி, மானுட வெல்லும், சந்தியா, சுகபோக தீவுகள், காகித மனிதர்கள், காதலனின் ஏணியிலே, கண்ணீரால் காப்போம், பூக்கள் நாளையும் மலரும், பெண்மை வெல்க, பதவி, இது போன்ற பல்வேறு புதினங்களை படித்திருக்கிறார். அதே போல ஈரோடு தமிழர், உயிரோடு, முதல் மலை துளி, மகாபாரத மாந்தர்கள் போன்ற வரலாற்று நூல்களையும் படித்திருக்கிறார். ஆண்களும் பெண்களும் என்ற குறு நாவலும் படித்திருக்கிறார். சிறுகதை தொகுப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது பிரபஞ்சன் கதைகள், நேற்று மனிதர்கள், விட்டு விடுதலையாகி, இருட்டு வாசல், ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள், இது போன்ற சிறுகதை தொகுப்புகளையும், யாசுவின் அக்கா, நாடகங்கள் என்று பார்த்தோம் என்றால் முட்டை, அகல்யா, ஜீவநதி போன்ற நாடகங்களை எல்லாம் படைத்திருக்கிறார். கட்டுரைகள் என்று பார்த்தால் மயிலிறகு குட்டி போட்டது, அப்பாவின் வேஷ்டி, தாளப்பறக்காத பரப்பிய கொடி, இது போன்ற பல்வேறு நூல்களையும் அவர் படைத்திருக்கிறார். முக்கியமாக நான் படித்திருக்கிற அவருடைய படைப்புகளிலே அவர் வந்து ஜூன் 1982 மிக சிறப்பான முதல் சிறுகதை தொகுதி நூலை வெளியிடுகிறார். அந்த ஆண்டில் தான் நானும் பிறந்தேன், 1982 ஜூன் மாதத்தில் தான். கிட்டத்தட்ட 40 முன்பு அவர் எழுதிட்டிருக்கிற ஒரு படைப்பு இன்றும் பேசப்படுகிறது. ஒரு ஊரில் இரண்டு மனிதர்கள் என்ற ஒரு தமிழ்நாடு அரசு விருது பெற்ற ஒரு சிறுகதை தொகுப்பு 198 இருக்கு. அதுல சங்கம், ஒரு பகல் நேர நாடகம், பலி, முறிவு, பிம்பம், சலிப்பு, அம்மா, பகை, விழுது, பூக்களை மதிக்க மிதிக்க கூடாது, சூரியனை பார்க்காமல் தலை சாய்க்க மாமன் உறவு இன்று இத்தனை கதைகளையும் அதில் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். மனித பிம்பங்களை படம் பிடித்து காட்டுகிறார். ஒரே ஊர்ல ரெண்டு வகையான மனிதர்கள் மட்டுமா, இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக கணக்கிட்டு காட்டுகிறார். அதே போல திரை என்ற சிறுகதை தொகுப்பு பார்த்தோம்னா டிசம்பர் 1992 கவிதா பதிப்பகம் தான் வெளியிட்டது. அதுல வந்து 14 சிறுகதைகளுடைய தொகுப்பு. அதுல வந்து சமூக அவலங்களை கண்டு வாசகர்களுடன் பகிர்ந்து அவர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை தூண்டி விடுகின்ற சிறுகதைகளாக அமைந்திருக்கிறது என்று கூட கவிதா பப்ளிகேஷனுக்கு சேது சொக்கலங்கன் அவர்கள் கூறுவார்கள். அதுல வந்து திரை குழந்தைகள் அமரத்துவம் ஒரு நெகட்டிவ் அப்ரோச் பாதுகை சிக்கி கரிய முகம் உரை ஆகஸ்ட் 15 திருமை கண்டு பப்பா காக்கை சிறகு ஏழை நாடும் ஒரு பரம ஏழையும் இது போன்ற 14 சிறுகதைகள் கொண்ட 144 பக்கங்கள் கொண்ட திரை என்ற சிறுகதைகள் ஒரு திரை காவியமாக ஒரு சிறுகதை காவியமாக திகழ்கிறது. அதே போல என்று பார்த்தால் ஒரு சிநேகத்தின் கதை அதுவும் கவிதா பப்ளிகேஷன் தான் வெளியிடுது. அது ஒரு சமூக நாவல் அக்டோபர் 1992 வெளியிடப்பட்டது. அதுவும் 144 பக்கங்கள் தான். தமிழ் சமூகத்தில் மனமும் விளக்கும் அதாவது திருமணம் எந்த அளவுக்கு வேகமாக நடத்துகிறோம் அதே போல விளக்கு பெறுகின்ற நிலைப்பாடும் பெறுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை முன்வைத்து பேசுகிறார். அது மட்டுமல்ல அதில் வருகின்ற மனோகரன் மதுமதி 1992 என்று சொன்னால் இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் இன்றும் நடைமுறையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. அதே போல நிகழ் உலகம் என்ற ஒரு படைப்பு ஒரு சிறுகதை தொகுப்பு என்றுதான் பார்க்க வேண்டும். ஒரு கவிதா பதிப்பகம் என்று சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்பு என்பது டிசம்பர் 2000 படைக்கப்பட்டிருக்கிற ஒரு கவிதா பதிப்பினுடைய நிகழ் உலகம் 192 பக்கங்கள் இருக்கிறது. அதுல வந்து நானும் இக்கதையின் சூழலும் என்று பிரபஞ்சனை எழுதியிருக்கிறார். அவர் வந்து வானம்பார்க்க கவிஞர் கங்கை கொண்டானுடைய நட்பு தாமரையில் என்ற இதழில் எழுதத் தொடங்கிய 1960-70களில் எழுத தொடங்கிய காலகட்டத்தினுடைய அனுபவங்கள் அவர் வந்து நல்ல படங்களை பார்ப்பார் நல்ல புத்தகம் படிப்பார் என்ற சிந்தனையெல்லாம் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். திருப்பூர் கிருஷ்ணன் அவருடைய நட்பு சேது சொக்கலிங்கம்னுடைய நட்பு என்றெல்லாம் அவர் பேசுகிறார். அதான் வந்து அவருடைய நட்பு சார்ந்த இலக்கிய சந்திப்புகளை எல்லாம் பேசுகிறார். அப்ப இப்படி வந்து நிகழ் உலகத்தை அவர் படைத்து காட்டுகிறார். அதுல முக்கியமாக மனுஷி யாரும் படிக்காத கடிதம் கேசவன் கல்யாணத்தின் போது கருப்பட்டி அப்பாவி பேசி மனசு நிழல் மாமன் வரவு அரி என்கிற நண்பன் நிகழ் உலகம் இந்த நிகழ் உலகத்திலே கிருஷ்ணமூர்த்தி சுமதி அவருடைய நண்பன் தன்முக சுந்தரம் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நடைமுறையில் வாழ்விலோடு ஒப்பிட்டு நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல கதாநாயகி குளித்த கதை சிநேகம் வீடு வரிசை ராஜகோபுரமும் சங்க பலகையும் தந்தைய மகனும் போன்ற சிறுகதைகள் எல்லாம் நிகழ் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு நூலை நான் படித்தேன் ஜீவநதி என்ற ஒரு நூல் 296 பக்கங்கள் கொண்டது நாடகங்கள். அந்த ஜீவநதி அகல்யா முட்டை என்ற 3 நாடகங்கள் கொண்ட ஒரு தொகுதியாக அது கவிதா பப்ளிகேஷன் டிசம்பர் 2003 வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அந்த கல்வி வார இதழிலே தொடராக வந்தது அந்த ஜீவநதி நாடகம். இன்றைய சமூகத்தினுடைய பொறுப்பின்மை அங்கங்கே விதிவிலக்காக சாதனையாளர்களாக கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சமூகத்தினுடைய பொறுப்பின்மையை இந்த நாவலில் இந்த நாடகத்தில் நாம் பார்க்க முடியும். அதே போல சாதனையாளர்கள் ஒரு சிலர் தான் விதிவிலக்காக கொள்கை பிடிப்பாளர்களாக இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையும் அவர் 2003 சிந்திச்சிருக்கிறார். அப்ப 1960-70களில் அவர் புதுச்சேரி நாடக குழுக்குழுல இணைந்து பணியாற்றிய அனுபவத்தையெல்லாம் இந்த குறிப்புகளிலே காட்டுகிறார். அதே ஜீவநதி நாடகத்திலே இந்த கண்ணன் கீதா அம்சா சிவதானு தேவயானி சேது போன்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இன்று நாம் நேரடியாக பழகுகின்ற மனிதர்களைப் போலவே காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 65 காட்சிகள் இந்த ஜீவனின் நாடகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல இந்த அகலையா என்ற ஒரு நாடகம் அது ஒரு குறு நாடகம் ஒரு தொன்ம கதையை மையமாக வைத்து விஸ்வாமித்திரர் அகல்யா ராமன் இந்திரன் போன்றவர்கள்லாம் அங்க படைக்க கதாபாத்திரங்களாக படைக்கப்பட்டு அவர்கள் உரையாடி இந்த சமூகத்திற்கு ஒரு தொன்மத்தின் வழியாக ஒரு நன்மையை ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்ற படைப்பாக இந்த அகல்யா படைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பிரபஞ்சனுடைய பெரிய சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. அதே மாதிரி முட்டை என்ற ஒரு நாடகம் படிப்பதற்கும் சிரிப்பாகவும் இருக்கும் சிந்தனையாகவும் இருக்கும் ஒரு நகைச்சுவை ஒரு எல்லல் ஒரு அங்கத சுவை அங்கே முட்டை என்ற நாடகத்தில் காணப்படும். அதுல மகாகவி பாரதியுடைய பாடல் அதில் இருக்கும். பெண்கள் வாழ்கவென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று ஒரு பாடலை முதன்மையாக கொடுத்திருப்பார். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகளை பற்றிய கருவை அந்த 5 காட்சிகளிலே முட்டை என்று வைத்திருப்பார். முட்டை வந்து ஒருத்தர் வித்துட்டு வருவாரு சைக்கிள் வந்து தட்டி விட்டுருவாரு அதுல இருந்து கேஸ் முட்டை கேஸ் வரைக்கும் போகும். டீ கடை பெஞ்சு அதுதான் அது கதை களம். அங்கிருந்து உரையாடுவாங்க, வந்தவன் இருந்தவன் இப்படியே போடுவார், அவர் வந்தவன் இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கதாபாத்திரத்தை போடுவார். அப்ப முட்டை கூட கீழே விழுகிறது, அந்த முட்டை கேஸ் ஆகிறது, அப்ப சேவகத்தில் பதில் சொல்கின்ற தன்மை, பெண்கள் பற்றிய அந்த சமூகத்தின் பார்வை இந்த முட்டை போல இருக்கிறது, முட்டை உடைந்து விட்டால் எப்படி இருக்கிறது, அதே போல ஒரு நிலைப்பாட்டை அங்கே நாடகங்களை காட்டுகிறார். ஆக இப்படி பல்வேறு படைப்புகளை படைத்து தனக்கே உரித்தான ஒரு பிரபஞ்சத்தை, புதியதொரு பிரபஞ்சத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறார் பிரபஞ்சன் என்பதிலேதான் இன்றைய பிறந்த நாளில் அவருடைய படைப்புகளை நினைத்து பார்க்கின்ற பெருமையாக நாம் கருதுகிறோம்.
நீங்கள் கூறியதை போலவே தன்னுடைய பேச்சிலும் எழுத்துக்களாலும் நாவல், சிறுகதை, கதை என்ற இலக்கிய களத்தில் பயணித்து தமிழ் ரசிகர்களை கட்டி போட்ட பிரபஞ்சன் அவர்களது படைப்புகளின் புகழ் என்றும் நீங்காதவை. அந்த வகையில் இப்படிப்பட்ட தமிழ் இலக்கிய துறையில் சாதித்த எழுத்தாளர்களில் தமிழை போதித்த எழுத்தாளராய் திகழ்ந்த பிரபஞ்சன் அவர்களது கையை பற்றி கொண்ட சாகித்ய அகாதமி விருதின் சிறப்பு பற்றிய உங்களுடைய கருத்து.
சாகித்ய அகாதமி விருது என்ற ஒரு விருது என்பது நம்முடைய ஒரு சிறந்த படைப்புகளுக்கு வழங்குகின்ற ஒரு அற்புதமான விருது. சிறந்த படைப்பாளர், சிறந்த படைப்பு, சமூக நலம் சார்ந்த சிந்தனைகளை கொண்டிருக்கிற படைப்பு, சமூகத்திற்கு நன்மை தருகின்ற படைப்பு என்ற அடிப்படையில் ஒரு தரமான அந்த உத்தி முறைகள் எல்லாம் அமைந்திருக்கிற படைப்புகளை தேர்ந்தெடுத்து பரிசு தருகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த சாகித்ய அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு விருது. சிறந்த இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவுல, மாநில அளவுல 100,000 ரூபாய் அதனோட ஒரு பட்டயத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான விருது தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சிறந்த படைப்பாளிகளை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவது, புதிதாக வருகின்ற படைப்பாளிகளுக்கு ஒரு ஊக்கத்தை வழங்குவது என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த சாகித்ய அகாடமி விருது 1954 தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்பேறப்பட்ட ஒரு சிறந்த சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிற தமிழ் புத்தகங்கள் இருக்கிறது, தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு மொழி சார்ந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அதே போல மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் அவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிற படைப்பாளர்களினுடைய வரிசையில நம்முடைய பிரபஞ்சன் அவர்களும் மிக சிறப்பாக தன்னுடைய படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். அது என்ன படைப்பு என்று சொன்னால், அவர் இயல்பாகவே அவர் ஒரு சிறந்த படைப்பாளர் என்பதற்கு அவருடைய வானம் வசப்படும் என்ற ஒரு ஒரு நூல், 1995 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிற அந்த வானம் வசப்படும் என்ற ஒரு நாவலுக்காக அது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விருதுகள், அதாவது பாரதிய பாஷா பரிசித் விருது, அவர் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த எழுத்தாளர் என்பதற்கான சான்றாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய கோயம்புத்தூர் கஸ்தூரி ரங்கம்மாள் விருது என்ற ஒரு விருது வந்து மகாநதி என்ற நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய பரிசு நேற்று மனிதர்கள் என்ற ஒரு நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான பரிசாக ஒரு ஊரில் 2 மனிதர்கள் என்ற நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்புக்காக தீபா ஆதித்தனார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மானுடம் வெல்லும் என்ற ஒரு படைப்புக்காக இலக்கிய சிந்தனை விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவர் விருதுகள் என்பது எதற்காக, எதனுடைய எந்த அளவுகளுக்கு வைத்து என்று சொன்னால், அந்தந்த வட்டாரத்தில், அந்தந்த பகுதிகளில், அந்தந்த மாநிலத்தில் சிறந்த படைப்பாளர்கள், சிறந்த படைப்பு நிறுவனங்களால் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தொடர வேண்டும், இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு ஊக்கத்தை தருகின்ற வகையிலே விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சனுக்கு, பிரபஞ்சத்தை எழுதிய பிரபஞ்சனுக்கு ஒரு சிறந்த விருதுகள் என்பது மேலும் ஆக்கப்பூர்வமான படைப்புகளுக்கு வழிகோலி இருக்கிறது என்பதே ஒரு சிறந்த கருத்தாக கொள்ள முடியும்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. வானம் வசப்படும் என்ற நூலினால் சாகித்ய அகாதமி விருது பிரபஞ்சன் கைகளில் வசப்பட்டது என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு படைப்புகளை கொடுத்த பிரபஞ்சன் அவர்களது எழுத்திற்கு விருதுகள் காத்திருந்தது. பரிசுகள் பிரபஞ்சன் கையில் வர பார்த்திருந்தது என்றே சொல்லலாம். அப்படி சிறப்புமிக்க பிரபஞ்சனின் கைபிடித்த விருதுகளும் பரிசுகளும் பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அதே போல இப்ப வந்து நம்முடைய படைப்பு ஆக்கங்கள் என்று வருகின்ற பொழுது நம்முடைய பிரபஞ்சன் அவர்களுடைய படைப்புகளை பல்வேறு ஆய்வாளர்களும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதே போல அந்த பிரபஞ்சனுடைய விருதுகள் அப்படி என்பது பார்க்கின்ற பொழுது, இப்ப நான் ஏற்கனவே கூறியதை போல பிரபஞ்சனுடைய அந்த பல்வேறு ஒரு சிநேகத்தின் கதை, அந்த ஜீவநதி போன்ற பல்வேறு நூல்களுக்கு பல்வேறு பரிசுகளும் கிடைத்திருக்கிறது. தமிழக அரசும் அதை பெருமையாக கருதி அவருடைய படைப்புகளுக்கு பரிசுகளை வழங்கியிருக்கிறது. அப்ப அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய விருதுகள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த இலக்கிய சிந்தனை விருது, சீப்பு ஆதித்தனார் விருது, தமிழக சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான பரிசு விருது, பாரதிய பாட்சா பரிசு விருது, சாகித்ய அகாதமி விருது என்ற விருதுகள் எல்லாம் அவருடைய படைப்புகளுக்கு வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சாகித்ய அகாதமி விருதோடு பல்வேறு பரிசுகளும் அவருடைய பல்வேறு படைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவருடைய படைப்புகளுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக தமிழ் உலகம் பார்க்கிறது. அத்தகைய பெருமையோடு தான் அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய பரிசுகளும் விருதுகளும் அவருடைய படைப்புகளும் பற்றியும் நாம் சிந்தித்து மகிழ்கின்றோம்.
பிரபஞ்சன் அவர்களது பிறந்த நாளில் பல்வேறு கருத்துக்களை, சிறப்பான கருத்துக்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். அருமையான கலந்துரையாடல். அந்த வகையில் ஒரு எழுத்தாளர் என்பவர் தனது வாசகர்களை நேசிக்க வேண்டும். கண்டிப்பாக பிரபஞ்சன் பல்வேறு மேடைகளிலே பல்வேறு கடிதங்களில் தன்னுடைய வாசகர்களுக்காக பல்வேறு கருத்துக்களையும் வேண்டுகோள்களையும் விருப்பங்களையும் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் பிரபஞ்சன் அவர்கள் வாசகர்களுக்கு சொன்ன கருத்துக்கள் பற்றிய உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார்.
மிக சிறப்பா சொன்னீங்க. புதுச்சேரியில அவர் பிறப்பெடுத்திருந்தாலும் அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், தமிழகத்தில் பிறப்பெடுத்ததை போலதான் எல்லோருமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழ் மக்களோட ஒருங்கிணைந்து, ஒன்றிணைந்து படைப்புகளோட ஒருங்கிணைந்து இணைந்து செயல்பட்டவர் என்றுதான் சொல்ல வேண்டும். புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் பல்வேறு பயணங்களை மேற்கொண்டிருக்கிற பிரபஞ்சன் அவர்கள் தன்னுடைய வாசகர்களுக்கு அவ்வப்பொழுது பல்வேறு மேடைகளிலே பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு படைப்புகளிலும் குறிப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நிகழ்வுலகம் என்ற நூலியை எடுத்து பார்த்தால் தெரியும். அதுல வந்து அவர் சொல்லுகிறார், எனக்கும் வயதாகி கொண்டிருக்கிறார், சகல நல்ல குணங்களுக்கும் இடமாக என்னை ஆக்கிக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் வயது கடந்து கொண்டே போகிறது, நல்ல குணங்களோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தை இந்த சமூகத்திற்கு அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த ஒரு பயணத்திலே மேற்கொண்டிருக்கிற பொழுது பிரபஞ்சன் அவரிடத்திலே ஒரு பெரியவர் பேசுகிறாராம், தம்பி நீங்கள் எழுத்தாளர் தானே, பிரபஞ்சன் தானே, உங்களிடத்திலே ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் என்று பேசுகின்ற பொழுது அவர் சொன்னாராம், மனித பிறவியின் ஆகச் சிறந்த நோக்கம் பெரியவன் ஆவதல்ல, மாறாக அழுக்கற்றவன் ஆவதுதான் என்று அந்த பெரியவன் சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய வாசகர்களுக்கு அவர் சொல்கிறார், இந்த மனித பிறவி என்பது பெரியவனாவதல்ல, அழுக்கற்றவனாக, தூய்மையானவனாக, உண்மையானவனாக, நேர்மையுள்ளவனாக, பொறாமை இல்லாதவனாக, பேராசை இல்லாதவனாக ஆவதுதான் என்று அந்த பெரியார் மொழியை போல பெரியவர் மொழியை கொண்டு இங்கே பிரபஞ்சன் அவர்கள் தன்னுடைய வாசகர்களுக்கு நேசகமான கருத்தை சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு மேடையில பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், பிரபஞ்சன் மனிதர்களுக்கு சொல்லுகிறார், வாசகர்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார், மனிதனாக வாழ்ந்த ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் மனித பிறவி எடுத்திருக்கிற இந்த ஒவ்வொருவரும் மனிதராக வாழ்ந்து கௌரவமாக மறிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்று அவர் பிரபஞ்சன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஒரு சிநேகத்தின் கதை என்ற ஒரு சமூக நாவலை படிக்கின்ற பொழுது அதுல ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். உண்மையான அன்பும் புரிதலும் பரிவுமே வாழ்க்கை என்பதை மறந்துவிட்டு உண்பதும் உடுப்பதும் தின்பதும் உலாவுவதுமாக இருந்து கொண்டு அரிய வாழ்க்கையை துறந்துவிட்டு இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்ப உண்மையான அன்போடு புரிதலோடு இந்த சமூகத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கவிஞர் சேது சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு கவிதா பப்ளிகேஷனுடைய மிகச்சிறந்த பதிப்பாசிரியர், அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் வந்து பிரபஞ்சனுடைய படைப்புகளை பத்தி பேசுகின்ற பொழுது மிக சிறப்பாக சொல்லுகிறார். அழகிய தமிழ்நடை, அளவான பாத்திர படைப்பு, மனித மனத்தை நுணுக்கமாக ஆராயும் தன்மை, குறைவுபடாத தரம், மனிதார்த்தத்தை உன்னதப்படுத்தும் லட்சியம், இதுவே பிரபஞ்சனின் படைப்புலகின் சிறப்பு என்று கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் கூறுவார்கள். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த பெருமைக்குரிய இந்த நிகழ்வை இந்த சமூகத்திற்கு மகிழ்வாக தந்திருக்கிற பிரபஞ்சனின் புகழ் இந்த பிறந்த நாளில் சிறந்த நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அவர் வாசகர்களுக்கு சொல்லுகின்ற இனிய வார்த்தைகள். சமூக அவலங்களை கண்டு நீங்கள் கடந்து போகாதீர்கள், அதற்காக சமூக சீர்திருத்தத்திற்கு தங்களால் முடிந்த சமூக பணியை செய்யுங்கள் என்று அவர் இனிய பிரபஞ்சன் மொழிகளாக வழங்கியிருக்கிறார் என்பதே பெருமையாக இருக்கிறது.
மிகவும் அருமை. பிரபஞ்சன் பற்றிய பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக சொன்னீங்க. பிரபஞ்சன் கூறிய வார்த்தைகள் மனிதனை மனிதனுக்கு உணர்த்துவதை தவிர இலக்கியத்திற்கு வேறு ஒரு வேலையும் இல்லை என்று சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைய சூழலில் பிரபஞ்சனை பற்றிய கருத்துக்களை இலக்கியம் போற்றுவதை தவிர இலக்கியத்திற்கு வேற எதுவும் இல்லை என்ற கருத்திற்கு சிறப்பிக்கும் வகையில் உங்களுடைய பிரபஞ்சன் பற்றிய கருத்துக்களும் சிறப்பு அம்சங்களும் பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக உங்கள் வாய்மொழியில் கேட்ட புதிய பண்புடைய நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் அமரத்துவம் என்ற சிறுகதையில் யார்தான் சாக முடியும், உடம்பு மண்ணுக்கு போறது, சாவா நினைவுகளுள்ள மனுஷர் என்னைக்குமே ஜீவிக்க முடியுமே, அதுதான் அமரத்துவம் என்று அழகாக பிரபஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். அப்படி சிறப்புமிக்க தமிழ் எழுத்துலகில் தனக்கான தனி முத்திரை பதித்த எழுத்தாளர் பிரபஞ்சன் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்காக பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் மேலை சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழாய்வுத்துறையின் உதவி பேராசிரியர் ஆய்வு நெறியாளர் முனைவர் பொன் கதிரேசன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சமுதாய வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றியுடன். நூற்றாண்டு புகழ் நிறைந்த கணேசர் செந்தமிழ் கல்லூரி பேராசிரியர் என்னும் பெருமிதத்தோடு நாமக்கல் நாவுக்கரசு என்று அழைக்கப்படுகின்ற பேராசிரியர் பொன் கதிரேசனின் பொன்னான வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த பிரபஞ்ச உலகில் பிரபஞ்சனின் படைப்புகளோடு சிந்திக்கின்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி புதுமை நிறைந்த புதுகை பண்பலை என் சரித்திர வணக்கத்தை நிறைவேற்றி வணங்குகிறேன். நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
நேர்களே, இதுவரை எழுத்தாளர் பிரபஞ்சனின் படிப்புகள் குறித்த புதுக்கோட்டை மாவட்டம் மேலை சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஆய்வு நெறியாளர் திரு முனைவர் பொன் கதிரேசன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.